ஓம் சாந்தி. முரளி டேட் 12/8/2023. இனிமையான குழந்தைகளே, 21 பிறவிகளுக்காக புண்ணிய கணக்கை சேமிக்க வேண்டும். யோக பலத்தினாலே பாவங்களின் கணக்கை சாம்பலாக்க வேண்டும். எனவே உள்நோக்கு முகமுடையவராக, அதாவது அந்தர்முகியாக ஆகுங்கள். கேள்வி: எந்த ஸ்ரீமத்தை பாலனை செய்வதால் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்வதற்கான புருஷார்த்தம், அதாவது முயற்சி, சுலபமாக ஆகிவிடும்? பதில்: குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகிவிடுங்கள். வெளியில் எதுவும் பேசாதீர்கள் என்று ஸ்ரீமத் கூறுகிறது. இந்த ஸ்ரீமத்தை பாலனை செய்தீர்கள் என்றால் சுலபமாகவே சப்தத்திற்கு அப்பாற்பட்டு உங்களால் செல்ல முடியும். எந்த அளவு நினைக்கிறீர்களோ, சுய தரிசன சக்கரத்தை சுற்றுகிறீர்களோ, அந்தளவு சம்பாத்தியம் சேமிப்பு ஆகிக் கொண்டே போகும். நினைவிற்கு அமிர்த வேளையின் நேரம் மிகவும் நல்ல நேரமாகும். அந்த நேரத்தில் எழுந்திருந்து உள்நோக்கு முகமானவர் ஆகி ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அமர்ந்து விடுங்கள். பாடல்: நீங்கள் இரவெல்லாம் உறங்கி கழித்தீர்கள். ஓம் சாந்தி. உள்நோக்கு முகமாக ஆகிவிடுங்கள். வெளியில் எதுவும் பேசாதீர்கள். தனது ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அமருங்கள் என்று இதை யார் புரிய வைக்கின்றார்? தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், வாயால் எதுவுமே பேசாதீர்கள். ராம் ராம் என்றோ நிறையவே கூறி வந்தீர்கள். ஆனால் அவ்வாறு கூறுவதால் கூட மனிதர்கள் பாவனமாக ஆக முடியாது. பத்தீத்த பாவன தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கும்பொழுதுதான் மனிதர்கள் பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக முடியும். பத்தீத்த பாவனர் என்று கூறும்பொழுது தந்தை நினைவிற்கு வருகின்றார். நீங்கள் உண்மையில் பத்தீத்தமாக இருந்தீர்கள் அல்லவா என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் பாவனமாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சத்யுகத்தில் யாரும் பத்தீத்தமாக இருப்பதில்லை. 5000 வருடத்திற்கு முன்பு பாரதம் பாவனமாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு தர்மம் இருந்தது. தந்தையோ சுகத்தினுடைய படைப்பை தான் படைப்பார் அல்லவா? பாரதம் சுகதாமமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணன், ராம் சீதை ஆகியோரின் கோவில்கள் சத்யுக திரேதாயுகத்தின் அடையாளமாகும். சத்யுகத்தில் உண்மையில் லக்ஷ்மி நாராயணனின் பரம்பரை இருந்தது. இதே பாரதத்தில் சூரிய வம்சம், சந்திர வம்சத்தின் ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது. அது இப்பொழுது மீண்டும் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. இதற்கு உலக சரித்திரம் பூகோளம் என்று கூறப்படுகிறது. இதை மனிதர்கள்தானே அறிந்து கொள்வார்கள்? மனிதர்கள் அறியவில்லை என்றால் மிருகத்தை விட கேவலம் என்று கூறப்படுகிறது. தந்தையை அறிந்து கொள்வதற்காக எவ்வளவு அலை மோதுகிறார்கள், ஆனால் அறிய முடியாமல் உள்ளார்கள். நீங்கள் தந்தையின் குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். எனவே தந்தை தனது அறிமுகத்தை அளிக்கிறார். முதலில் அறிமுகம் இருக்கவில்லை, பின் அதனுடைய விளைவு என்னவாக ஆகியது? அநாதை, நாஸ்திகர், ஏழையாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையினுடையவர் ஆகியுள்ளீர்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மிக உயர்ந்த ஆஸ்தியாகும். 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மிக உயர்ந்த ஆஸ்தியாகும். 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. இது குறைவான விஷயமா என்ன? லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி புரிந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டது. மறுபடியும் சரித்திரம் திரும்ப நடைபெறுகிறது. என்னுடைய ஸ்ரீமத் படி நடவுங்கள். உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகுங்கள். வெளிமுகமானவர்கள் ஆகாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது இந்த நேரத்தில் கார் இருட்டாக உள்ளது. இது இரவு என்று கூறப்படுகிறது. இப்பொழுது பகல் வரப்போகிறது. கலியுக கடைசிக்கு கார் இருட்டு என்றும், சத்யுக ஆரம்பத்திற்கு பட்டப்பகல் என்றும் கூறப்படுகிறது. எல்லா மனிதர்களும் பத்தீத்தமாக ஆகிவிடும் பொழுது சங்கமத்தில்தான் நான் வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு சதா சுகத்தின் ஆஸ்தியை அளிக்க வந்துள்ளேன். விநாசம் எதிரிலேயே உள்ளது. நிறைய முடிந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம்தான் உள்ளது. எனவே இப்பொழுது சீக்கிர சீக்கிரமாக புருஷார்த்தம், அதாவது முயற்சி செய்து, எல்லோரும் எப்படி ஆஸ்தி எடுக்கின்றார்களோ அதே போல எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுங்கள். எல்லோரும் முயற்சி செய்பவர்கள், அதாவது புருஷார்த்தியாக உள்ளார்கள். இப்பொழுது அனைவரும் ஸ்வீட் ஹோம், சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்ல வேண்டும். அது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு சாந்தி தாமம் ஆகும். பிறகு நாம் சுகதாமத்திற்கு வருவோம். இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைகிறது. கலியுகத்திற்கு பிறகு சங்கமயுகம் அவசியம் வரும் அல்லவா? துவாபர யுகத்திற்கு பிறகு கலியுகம் அவசியம் வரும். நான் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். பழைய உலகத்தை விநாசம் செய்கின்றேன், புது உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகிவிடும் வரை இந்த பழைய உலகத்தில் இருக்க வேண்டியிருக்கும். புதிய வீடு தயாராகும் வரை பழைய வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? புதியது கட்டப்பட்டவுடன் பழையது இடிக்கப்பட்டுவிடும். இதுவும் பழைய பொருளாகும் அல்லவா? இதனுடைய விநாசத்திற்காக தான் இந்த மகாபாரத போர் உள்ளது. தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாதான் புரிந்து கொள்கிறது. உலகியல் ஞானம் கூட ஆத்மாதான் கற்கிறது அல்லவா? நான் முதல்வராவேன், சர்ஜனாவேன் என்று ஆத்மா கூறுகிறது. ஆத்மாவின் ஞானம் இல்லாத காரணத்தினால் தேக அபிமானியாக ஆகிவிடுகிறார்கள். ஆத்மாதான் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. சுபாவா ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நான் ஆத்மா, இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு போய் புதிய சரீரத்தை எடுப்பேன். இப்பொழுது நான் கருமையாக அதாவது ஷியாமாக உள்ளேன். பின் அழகாக அதாவது சுந்தராக ஆகிவிடுவேன். தூய்மையிலிருந்து கருப்பாக ஆகின்றோம். 84 பிறவிகள் பிடிக்கிறது. பிறகு பாபா காம சிதையிலிருந்து இறக்கி ஞான சிதையில் அமர்த்தி தங்க யுகத்தின் அதிபதியாக ஆக்கிவிடுகிறார். எல்லையில்லாத தந்தை அவசியம் எல்லையில்லாத ஆஸ்தியை அளிப்பார் அல்லவா? தந்தையோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். குழந்தைகளுக்கு வைகுண்டத்தின் பரிசை எடுத்து வந்துள்ளேன் என்கின்றார். உள்ளங்கையில் ஸ்வர்கத்தை ஏந்தி வந்துள்ளேன். ஒரு நொடியில் நீங்கள் சாட்சாத்காரம் செய்து கொண்டு விடுகிறீர்கள். எவ்வளவு ஏராளமான பிரம்மா குமார் குமாரிகள் உள்ளார்கள். அவசியம் பிரம்மாவின் குழந்தைகள் ஆவோம், மற்றும் சிவபாபாவின் பேரன்கள் ஆவோம். நாங்கள் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுக்கிறோம் என்று நீங்கள் அறிகிறீர்கள். அவரே அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வல்லலாவார். ராஜயோகம் கற்பிக்கின்றார். நிராகாரமானவர் எப்படி கற்பிக்க முடியும்? எனவே உறுப்புகள் மூலமாக படிப்பிக்கின்றார். சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் அளிக்கின்றார். அவரை பரம ஆத்மா, சுப்ரீம் சோல் என்று கூறுகின்றோம். அவருக்குதான் முழு மகிமையும் உள்ளது. ஞானக்கடல் பதீத பாவன் அவர் ஆவார். எனவே அவசியம் வர வேண்டி உள்ளது. உங்களை கூட மாஸ்டர் சுப்ரீமாக அல்லது பாவனமாக ஆக்குகிறேன். அவர் எல்லையில்லாத தந்தையாவார். அவரை எல்லா பக்தர்களும் அழைக்கிறார்கள். அனைத்து பக்தர்களின் தந்தை அந்த பகவான் பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவரை சர்வவியாபி என்று கூறிவிட்டால் பின் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? மனிதனை பகவான் என்று கூற முடியாது. கிருஷ்ணரை கூட தெய்வீக குணங்கள் உடைய மனிதர் என்று கூறப்படுகிறது. அவர் முதல் இளவரசன் ஆவார். எல்லோரும் அவரை ஊஞ்சலில் ஊஞ்சலாட்டுகிறார்கள். சிவ பாபாவை ஒரு பொழுதும் ஊஞ்சலாட்டியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர் ஒரு பொழுதும் குழந்தையாக ஆவதே இல்லை. இதுவோ புரிய வைப்பதற்காக சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். நான் உங்களின் குழந்தை ஆவேன். நீங்கள் என்னை உங்களுடைய வாரிசாக ஆக்கினீர்கள், சமர்ப்பணம் ஆனீர்கள் என்றால் நான் கூட சமர்ப்பணம் ஆவேன். சமர்ப்பணம் ஆகிறீர்கள் என்றால் நான் உங்களுடைய பாலகன் ஆகிவிட்டேன் என்பதாகும். மனிதர்களிடம் எவ்வளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது! ஆங்காங்கு தலை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு பொம்மைகளின் பூஜை என்று கூறப்படுகிறது. நவராத்திரியின் பொழுது நிறைய பொம்மைகள் தயாரிக்கிறார்கள். அவர்களுடைய தொழில் அதாவது ஆக்குபேஷன் பற்றி யாருக்குமே தெரியாது. 4-6 புஜங்கள் உடைய தேவிகள் இருப்பார்களா என்ன? பின் வால் ஆகியவை கொடுத்து விடுகிறார்கள். தேவதைகள் இம்சை செய்பவர்களாக இருப்பார்களா என்ன? சாஸ்திரவாதிகள் அவர்களையும் இம்சை செய்பவர்களாக ஆக்கிவிட்டார்கள். நேபாளத்தில் கூட காளியை பூஜிக்கிறார்கள். ஆனால் அதுபோல் யாராவது இருப்பார்களா என்ன? மம்மா இது போல நாக்கை நீட்டிக்கொண்டு காளியாக இருப்பாரா என்ன? மனிதனோ மனிதனாக தான் இருப்பார். பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்மவதனவாசி ஆவார்கள். அவ்வளவே, வேறு எந்த பொருளுமே கிடையாது. பிறகு 8-10 புஜங்கள் உடையவர்களாக எங்கிருந்து வந்தார்கள்? இவையெல்லாம் பக்தி மார்க்கத்தின் அலங்காரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பைசா சம்பாதிப்பதற்கு ஏதாவது வேண்டுமல்லவா? பிறகு விதவிதமான படங்களை தயாரித்து விடுகிறார்கள். அங்கேயே பார்த்தீர்கள் என்றால் அழகான கிருஷ்ணரின் கோவில், அங்கேயே கருநீலமான கிருஷ்ணரின் கோவில். காரணம் ஏதோ இருக்க வேண்டும் இல்லையா? எவ்வளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது! இப்பொழுது பக்தி மார்க்கம் முடிந்து போய் ஞான மார்க்கம் வாழப்போகிறது. மற்றபடி நேரமோ குறைவாக உள்ளது. எல்லோரும் அவசியம் இறக்கவே வேண்டியுள்ளது. புத்திரன்கள் பேரன்கள் வாரிசாக ஆகப் போவதில்லை. சங்கமத்தில் நாம் ராஜ்யத்திற்காக இந்த புருஷார்த்தம் செய்தோம் என்ற ஞானமே அங்கு உங்களுக்கு இருக்காது. அங்கோ பவித்ர ஸ்ரேஷ்ட அதாவது தூய்மையான உலகம் நடந்து வரும். உண்மையில் நான் பாபாவின் ராஜ்யத்திற்கு உரிமையாளர் ஆவோம் என்பதை இங்கு நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அங்கு நாம் என்னென்ன கர்மம் செய்திருந்தோம், எப்படியானோம் என்பது தெரியாது. இது எல்லாமே மறந்து போய்விடும். அங்கே பாவனமாக ஆவதற்காக குருவின் அவசியம் ஏற்படும் என்பது அங்கே பாவனமாக ஆகுவதற்காக குருவின் அவசியம் ஏற்படும் வகையில் பதீதமாக ஆவதே இல்லை. தந்தை கால்களை கழுவி குழந்தைகளை சிம்மாசனத்தில் அமர்த்துகிறார். சத்கதிக்காக குரு வேண்டும். அங்கோ சத்கதி இருக்கவே இருக்காது. குருவின் அவசியமே கிடையாது. தங்களை ஆத்மா என்று உணருங்கள். தேக அபிமானத்தில் இருக்காதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் ஆத்மா, இப்பொழுது டாக்டரின் ரூபத்தில் இருக்கிறேன். நான் ஆத்மா, மாஜிஸ்ட்ரேட் ஆவேன். பிறகு இந்த சரீரத்தை விட்டு பிறகு என்ன ஆகப் போகின்றோம் என்பது தெரியாது. நான் இந்த சரீரத்தின் மூலமாக படிக்கிறேன். ஆத்மாதான் இந்த உறுப்புகள் மூலமாக படிக்கிறது. ஆத்மாதான் கேட்கிறது. இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். கட்டுக்கதைகள் அல்ல. இந்த முழு உலகம் சுடுகாடு ஆகப் போகிறது என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது விழித்தெழுங்கள். இல்லையென்றால் மூங்கில் காட்டிற்கு நெருப்பு பிடிக்கும் நேரத்தில் ஐயோ ஐயோ என்பீர்கள். ஆனால் எதுவுமே செய்ய முடியாது. காலன் சாப்பிட்டு விடுவான். காப்பாற்று காப்பாற்று என்று கூறிக்கொண்டே இருந்து விடுவீர்கள். தண்டனைகளும் நிறைய வாங்குவீர்கள். இப்பொழுது நாம் பாவங்களின் கணக்கை முடித்துவிட்டு புண்ணிய கணக்கை சேமிப்பு செய்ய வேண்டும். புதியதாக 21 பிறவிகளுக்கு சேமிப்பு செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதால் சேமிப்பு ஆகும். பழைய கணக்கு முடிந்து போய்விட வேண்டும். ஞானம் எவ்வளவு சுலபமானது! உங்களுக்கு தினமும் எவ்வளவு சம்பாத்தியம் ஆகிறது! யார் எந்த அளவு நினைவு செய்கிறார்களோ, சுயதரிசன சக்கரத்தை சுற்றுகிறார்களோ, அந்த அளவு கணக்கற்ற ஏராளமான சம்பாத்தியம் செய்கிறார்கள். அங்கு எதற்காவது கணக்கு இருக்குமா என்ன? இப்பொழுது குடிசையில் அமர்ந்துள்ளீர்கள், பின் அரண்மனையில் அமருவோம். வித்தியாசம் இருக்கிறதல்லவா குடிசைக்கும் மாளிகைக்கும்? பிரம்மா மூலமாக புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஆகிவிடும் பொழுது பழைய உலகத்தின் விநாசம் ஆகிவிடும். இப்பொழுதைய விஷயமாகும் அல்லவா? ராஜ்தானியின் ஸ்தாபனை ஆகிவிடும். பிறகு யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவுதான் செய்வார்கள். பிறகு விநாசம் ஆகிவிடும். எனவே இப்பொழுது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அதிகாலை எழுந்து நினைவில் அமர்ந்து விட வேண்டும். எந்த அளவு நினைவின் சாட் வைக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. பின் அவ்வளவே உயர்ந்த பதவியும் அடைவீர்கள். சிவபாபாவின் கழுத்தின் மாலை ஆகிவிடுவீர்கள். மனம் என்ற கண்ணாடியில் பார்க்க வேண்டும். நான் லக்ஷ்மி நாராயணனை வரம் முடிக்க தகுதியுடையவன் ஆகியுள்ளேனா? நான் பாபா மம்மா போல் சேவை செய்கின்றோமா? விதவிதமான மலர்கள் உள்ளார்கள். இது தோட்டத்தின் எஜமானரான பாபாவின் மனித பூந்தோட்டமாகும். அதிலும் பாருங்கள், குமாரக்கா அதாவது பிரகாஷ்மணி மற்றும் மனோகர் எவ்வளவு நல்ல நல்ல மலர்கள் ஆவார்கள். இவர் ரத்தின ஜோதி. பாபா இந்த தோட்டத்தை பார்த்து பின் அந்த தோட்டத்திற்கு சென்று மலர்களை பார்க்கின்றார். தோட்டக்காரர் மலர்களை சோதிக்கின்றார். எனவே குழந்தைகள் பின்பற்ற வேண்டும். முதல் நம்பர் இரண்டாம் நம்பர் மலர் யார் யார்? அவ்வாறு ஆக வேண்டும். 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பதவி அடைவது குறைவான விஷயமா என்ன? ஏராளமான சுகம் உள்ளது. உலகின் அதிபதி ஆக வேண்டும். இது பள்ளிக்கூடமாகும். அந்த உலகியல் படிப்பினுடன் கூடவே இந்த ஆன்மீக படிப்பையும் படியுங்கள். ஆசிரியர்களின் நடத்தை மிகவும் நல்லதாக இருக்கும். நேர்மையாக இருப்பார்கள். பள்ளியில் குருட்டு நம்பிக்கையின் விஷயம் இல்லை. அங்கு சட்டவியல் பொறியியல் படிக்கிறார்கள். இங்கு நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆவதற்காக படிக்கிறீர்கள். சந்நியாசியோ இறைவன் சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார். அவ்வளவே, விளையாட்டே முடிந்துவிட்டது. எல்லையில்லாத தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருங்கள். நீங்கள் நிறைய சேவை செய்ய முடியும். அங்கு கூட கல்வித்துறை உள்ளது. இதுவும் இறை கல்வித்துறை ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் ராஜ ரிஷி ஆவீர்கள். அவர்களோ வீடு வாசலை விட்டுவிடுகிறார்கள். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே முழு உலகத்தையும் தியாகம் செய்கிறீர்கள். உங்கள் புத்தியில் இப்பொழுது புதிய உலகம் உள்ளது. அதை தந்தைதான் அமைக்கிறார். எனவே தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். இந்த பழைய உலகம் முடிந்து போய்விடும். இந்த ஆன்மீக கல்லூரி அல்லது மருத்துவமனை கூட மிகவும் பெரியது. அதன் மூலம் நீங்கள் எவர் ஹெல்தி எவர் வெல்தி, அதாவது என்றென்றும் ஆரோக்கியமானவர் செல்வமுடையவராக ஆகிறீர்கள். வீட்டிற்கு வீடு நீங்கள் இந்த மருத்துவமனை அல்லது கல்லூரியை திறக்கலாம். இதில் செலவு எதுவும் கிடையாது. 3 அடி நிலம் மட்டுமே வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. அதிகாலை எழுந்து நினைவில் அவசியம் அமர வேண்டும். இதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. புண்ணிய கணக்கை சேமிக்க வேண்டும். 2. நோக்கம், அதாவது லட்சியத்தை புத்தியில் இருத்தி நல்ல நடத்தையை தாரணை செய்ய வேண்டும். ஆன்மீக படிப்பை அவசியம் படிக்க வேண்டும். உள்நோக்கு முகமாக ஆகி இருக்க வேண்டும். வரதானம் பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மையை அறிந்து அதை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அனைத்து விசேஷத்தன்மைகள் நிறைந்தவர் ஆகுக. நாடகத்தின் நியமத்தின் அனுசாரம் சங்கமயுகத்தில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் ஏதாவது விசேஷத்தன்மை, அதாவது சிறப்புத்தன்மை கிடைத்துள்ளது. மாலையின் கடைசி மணியாக இருந்தாலும் அதிலும் ஏதாவது விசேஷத்தன்மை உள்ளது. ஆகையினால் பிராமண பிறவியினுடைய பாக்கியத்தின் விசேஷத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் மற்றும் அதை காரியத்தில் பயன்படுத்துங்கள். ஒரு விசேஷத்தன்மையை காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் மற்ற விசேஷத்தன்மைகளும் தானாகவே வந்து கொண்டே இருக்கும். ஒன்றுக்கு முன்னால் புள்ளி சேர்த்து சேர்த்து அனைத்து விசேஷத்தன்மைகளில் நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் மன்மனா பவ என்ற மந்திரத்தின் நினைவு சதா இருந்தது என்றால் மனம் அலைப்பாய்வது நின்றுவிடும். ஓம் சாந்தி.